ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரம் 29வது வசனம்.
எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான்.
எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக போஜனபானம் பண்ணுகிறான். பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிய வேண்டும் என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனமும் அதே அதிகாரத்தில் வருகிறது. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே 31வது வசனம் வாசிக்கலாம்.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நியாயம் தீர்க்கப்படும் என்றால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். We will not be judged என்று அர்த்தம். இந்த வசனம் 29வது வசனத்தில் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும், டிசைனிங் த பாடி ஆஃப் லார்ட் அப்படி என்று வாசிக்கிறோம். 31வது வசனத்தில் நம்மை நாமே டிசைன் பண்ண வேண்டும், டிசைன் யுவர் செல்ஃப். பரிசுத்த பவுல் அங்கே ரெண்டு காரியங்களை நிதானிக்க சொல்லுகிறார். முதலாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும், அதன் பின்பு நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்றால் இந்த ரெண்டு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையான ராபோஜன். அப்பம் கொடுக்குறாங்க, திராட்சை ரசம் கொடுக்காங்க, நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், நம்ம வார்த்தையில் இருக்கிறோம், நம்ம ராபோஜனம் எடுக்கலைன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நம்ம கண்டிப்பாக ராபோஜனம் எடுக்கணும். அது வந்து பொதுவாக எல்லாரும் சொல்கிறது. நம்ம அந்த மாதிரி அவ்வளோ நமக்கு போதாது. நமக்கு வந்து ஒரு வெளிப்பாடோடு நம்ம எடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம எடுக்க வேண்டும். அதனால் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார், முதலாவது நம்ம இதில் பங்கு பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று, டிசைனிங் த பாடி ஆஃப் த லார்ட், அதை டிசைன் பண்ண வேண்டும், அதை நிதானித்து அறிய வேண்டும். அதன் பின்பு அதை நிதானித்து அறிஞ்ச பிறகு நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நேரம் நமக்கு அதிகம் இல்லை, கர்த்தருடைய பந்திக்கு நம்ம கடந்து சொல்லணும். முதலாவது கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிவது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம இதில் பங்கு பெறக்கூடாது. கர்த்தருடைய சரீரம், த பாடி ஆஃப் த லார்ட். நீங்கள் நான் அவருடைய பாடியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்து ஹெட்டாக இருக்கிறார், சபையானது சரீரமாக இருக்கிறது, கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை குறித்து தான் அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. தேவன் எப்படி இருந்தார் என்றால், உலகத்தெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னதாக, யாதொன்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக அவர் எப்படி இருந்தார் என்றால், தானாக ஜீவிக்கிறவராக இருந்தார், நித்திய ஆவியாக இருந்தார், எட்டர்னல் ஸ்பிரிட்டாக இருந்தார், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் காடாக இருந்தார், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன், தானாக ஜீவிக்கிறவர் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்குது. அவர் எப்படி இருக்கிறார், எட்டர்னல் ஸ்பிரிட், நித்திய ஆவியாக இருக்கிறார். எலோஹிம் என்று அவர் வந்து எபிரேய பாசல எலோஹிம் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்கிறது, சிந்தைகள் இருக்கிறது, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறது. நம்ம வந்து அப்பொழுது அவருக்குள்ள ஒரு சிந்தையாக இருந்தோம். We were back there an attribute. நம்ம வந்து தேவனுக்குள்ளே வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தோம், அவருடைய சிந்தையிலே ஒரு ஆட்ரிபியூட்டாக, ஒரு தன்மையாக இருந்தோம், ஒரு சின்ன டாட்டு மாதிரி அவருடைய சிந்தையில் நம்ம இருந்தோம். இதுதான் வந்து தேவனை குறித்து நம்ம அறிய வேண்டியது. We were a part of the great plan. ஆண்டவருடைய அங்கே ஒரு திட்டம் இருக்கிறது. அவர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஆதியில் அந்த வரைக்கும் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தார். எப்படி சிருஷ்டிப்பை கொண்டு வரணும், மீட்பை கொண்டு வரணும், ஒவ்வொரு காலங்களை கொண்டு வர வேண்டும், கடைசியாக என்ன செய்யணும் என்றால் ரெசரக்ஷன் வர வேண்டும், ரெடம்ஷன் வர வேண்டும், நித்தியத்தில் போய் முடிய வேண்டும். இதெல்லாம் அவர் உலகத்தை உண்டாருக்கு முன்னதாகவே அந்த பிளான் அவருக்குள்ளே இருந்தது. நீங்களும் நானும் அவருடைய சிந்தையில் இருந்தோம். அப்பொழுது யாதொன்றும் சிருஷ்டிக்கப்படலை, அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்றால் எலோஹிம், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன், அவர் தானாக ஜீவிக்கிறவர். அவர் எட்டர்னல் ஸ்பிரிட்டாக இருந்தார். அப்பொழுதே நீங்க அவருக்குள்ள இருந்தீங்க. ஹல்லேலூயா. அப்பொழுதே இன்னைய தினத்துல நீங்க ராப்போஜத்துக்கு வருவீங்கன்னு தெரியும். நீங்க எந்த இடத்துல உட்காருவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க மேல இருப்பீங்களா, கீழே இருப்பீங்களா, அல்லது முன்னால இருப்பீங்களா, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அவர் எல்லாத்தையும் அப்பொழுதே அறிந்திருக்கிறார். அதன் பின்பு அவர் என்ன செய்தார்னா, எலோகிம் டு மெல்கிசிதேக், அவர் எலோகிம்ல இருந்து மெல்கிசிதேக்காக தன்னை வெளிப்படுத்தினார். மெல்கிசிதேக் என்றால் கிங் தியோபனின் அர்த்தம், அதாவது ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். அவர் ஸ்பிரிட்டா இருந்தவர் ஒரு ஆவிக்குரிய சரீரம், மாம்ச சரீரம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வரலாம். மெல்கிசிதேக் ஆபிரகாம் தரிசி மெல்கிசிதேக்காக காண்பிக்கும் பொழுது அவர் வந்து தியோபனியா, கிங் தியோபனி என்று பிரதமரை சொல்லுகிறார். ஆவிக்குரிய சரீரத்தில் ஒரு ராஜாவாக மெல்கிசிதேக்காக அவனுக்கு தரிசனமானார். அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தால் தான் கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து இந்த முழு உலகத்தையும் அவர் உண்டாக்கினார். ஆமென்.
ஆமென்.
அதான் அந்த வார்த்தையினாலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று நம்ம காண்கிறோம். அதெல்லாம் அந்த அவர் உலகத்தை எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவர் பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்களுக்கு அந்த ஆவிக்குரிய சரீரத்திலே பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட், ஏஞ்சல் ஆஃப் காட், இவ்விதமாக அவர் தரிசனமானார். ஆமென். அவர் மனசுல என்னென்ன சிந்தைகள் வைத்திருந்தாரோ, என்னென்ன தாட்ஸ் ஏலோகியமா இருக்கும் பொழுது என்னென்ன தாட்ஸ் இருந்ததோ அந்த தாட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறார். அதுதான் இந்த சிருஷ்டிப்பு. நம்ம எல்லாத்தையுமே பார்க்கும். நீங்களும் அந்த தாட்ஸ் வந்து தேவனுடைய சிந்தையா இருந்து இப்ப மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையா உரைக்கும் பொழுது, சிருஷ்டிப்பை உரைக்கும் பொழுது எல்லாமே காட்சியிலே வந்தது, மேனிஃபெஸ்டேஷன் ஆனது, அவருடைய தாட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆனது. எப்பொழுது அவர் மெல்கிசிதேக்கா இருந்து எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து சிருஷ்டித்தார், பின்பு வந்து பிகம் ஜீசஸ், அதன் பின்பு அவர் இயேசுவாக வந்தார். ஹல்லேலூயா. முதல்ல ஸ்பிரிட் ஏலோகியம், இரண்டாவது மெல்கிசிதேக், மூணாவது ஜீசஸ். அதெல்லாம் அவர் மாம்சத்தில் வரும்பொழுது வேர்ட் மேட் ஃபிளஷ், வேர்ட் பிகம் ஃபிளஷ், வார்த்தையானது மாம்சமானது. அவர் ஜீசஸாக நம்மை போல ஒரு மனுஷனாக உலகத்திலே தோன்றினார். ஆமென். அவருடைய சரீரம் என்ன, வெர்ஜின் பார்ன் பாடியா இருக்கிறது. நம்ம எல்லாம் தாய் தப்பனுக்கு மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம். நம்முடைய முதல் பிறப்பு சரி கிடையாது, அதனால நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் முதல் பிறப்பே கரெக்டான பிறப்பு. மரியாள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த பொழுது அவளுடைய கற்பத்திலே தேவன் தனக்கென்று ஒரு இரத்த அணுவை உண்டு பண்ணினார். பிளட் செல்லை கிரியேட் பண்ணி, எக் அண்ட் ஸ்பேமை கிரியேட் பண்ணி அவர் வந்து என்ன சொன்னார், மாம்சத்திலே அங்கே வெளிப்பட்டார். அவர் வந்து மரியாள் மூலமாக வெர்ஜின் பான் பேபியாக உலகத்துல வரும்பொழுது அந்த சரீரமானது தேவனுடைய சரீரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பேட்டிகம் ஃபிளஷ் எதற்காக வந்தார், நம்மை நேசித்தபடினாலே. ஹல்லேலூயா. அவர் கல்வாரியிலே மறிக்க வேண்டும் என்பதற்காக வந்தார். அதுதான் பிராஸ் ஆல்டரா இருக்கிறது, அதுதான் வெண்கல பலிபீடமாய் இருக்கிறது. ஆடு வெண்கல பலிபீடத்திலே அது பலி செலுத்தப்பட வேண்டும். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஆமென். ஒருவன் தன் சிநேகனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கிரேட்டர் லவ் தட் ஹி கேவ் ஹிஸ் ஓன் லைஃப், willing to give his life, shed his blood for the people. அவர் வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதற்கு அவர் வந்து மனப்பூர்வமாக தன்னுடைய அங்கே முன் வந்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி அவர் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருப்பார் என்றால் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? தம்முடைய சொந்த ஜீவனையே நமக்காக கொடுக்க அவர் வந்து முன் வந்தார் என்றால், நமக்காக அதை கொடுத்திருப்பார் என்றால், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:31 வாசிக்கிறோம். ரோமர் 8:31
நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
இது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதுதான் உங்களுடைய ஃபெய்த். உங்களுடைய ஃபெய்த் எப்படி வரணும்னா அந்த மாதிரி வரணும். ஜோமண்ண அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு அவர் மேல ஒரு ஃபெய்த் வேணும். ஆண்டவரே உங்களுடைய ஜீவனே கொடுக்கும் பொழுது இதெல்லாம் வந்து மேரேஜ், சைல்டு பர்த், ஜாப், ப்ராஸ்பெரிட்டி, ஹீலிங், இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. அவர் நம்முடைய ஜீவனே கொடுக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் இந்த உலக வாழ்க்கைக்கு மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது, இவ்வளவு பெரிய மகத்தான சத்தியத்துல நம்ம இருக்கிறோம். இந்த சத்தியத்துல ஜீவன் இருக்கிறது. இந்த மகத்தான சத்தியத்திலே நம்மளை கொண்டு வந்தார்னா மற்ற எல்லாத்தையும் எப்படி நமக்கு தராம இருப்பார்? இது உங்களுடைய ஃபெய்த்தை பொறுத்தது. உங்களுடைய விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வரும். எனக்கு எதுக்கு இந்த அற்புதம் ஏன் நடக்காம போகும்? கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடதுன்னு சொன்னார். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஜீவனே தந்திருக்கும் பொழுது மற்ற எல்லாத்தையும் தராத மாதிரி இருப்பது எப்படி? இப்பொழுது உங்களுடைய தேவை அவர் தராமல் இருப்பது எப்படி? உங்களுக்கு ஹீலிங் கிடைக்காம போவது எப்படி? போகாம போகுமா? போகாது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, அவர் வந்து மாம்சத்திலே வந்து நம்முடைய தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் நமக்கு கிரயத்தை செலுத்தினார். ஆமென்.
ஆமென்.
பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் கிரயத்தை, அந்த ரெடெம்ப்ஷன் பிரைஸ், ரேன்சம் பிரைஸ், மீட்பின் கிரயத்தை கல்வாரியிலே நமக்காக செலுத்தினார். நம்முடைய ஹீலிங்கை பர்ச்சேஸ் பண்ணினார். பர்ச்சேஸ் மை சால்வேஷன் அண்ட் கால்வரி ட்ரீ. ஹல்லேலூயா. பிரணாமுடைய பாடல் அதுதான். அவர் வந்து ஹீலிங் சால்வேஷன் மட்டுமல்ல, சால்வேஷனோடு சேர்ந்து ஹீலிங், ப்ராஸ்பரிட்டி, அங்கே பீஸ் ஆஃப் மைண்டு, இதை எல்லாத்தையுமே நித்திய ஜீவன் எல்லாத்தையும் அவர் சம்பாதித்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே சம்பாதித்தார். அது அவருடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறது. ஆமென். மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் வந்து 50வது நாள் பெந்தேகோஸ்து நாளிலே ஹோலி ஸ்பிரிட், இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட், அவர் வந்து ஒரு ஹோலி ஸ்பிரிட்டாக வந்து அந்த சீசர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். ஆமென். ஆடு பலி செலுத்தும் பொழுது ஆட்டில் இருக்கிற அந்த ஜீவனானது, அந்த இரத்தத்தில் இருக்க ஜீவனானது ஒரு மனுஷன் மேலே வர முடியாது. அது அனிமல் பிளட்டு. நம்ம வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கும். அதனால் அனிமலுடைய லைஃப் நம்ம மேலே வர முடியாது. அதனால் ஆடு மாடு இவளின் இரத்தமானது பாவத்தை மூடுமே ஒழிய பாவத்தை பரிகரிக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினாலே அந்த இரத்தத்தில் இருந்த ஜீவனானது, அதான் ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், அவருக்குள்ள அந்த ஜீவனானது 120 பேர் அந்த மேலரில் இருக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது 120 பேர் அங்கே மேலே வருவாங்க. அவங்க மேலே அந்த ஜீவன் வந்தது. நான் உங்களை திக்கத்தொழாய் விடமாட்டேன், மறுபடியும் வருவேன்.
ஹல்லேலூயா.
யோவான் 14:12 வாசிக்கிறோம், மறுபடியும் எப்படி வந்தார் என்றால் ஃப்ளஷ் ஃபார்மா வரல, ஸ்பிரிட் ஃபார்மா வந்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்களோடு கூட 3.5 வருஷமா நடந்த அதே கத்தர் தான் இப்பொழுது இந்த ஃபார்ம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அவர் வந்து பசுத்தாவியாக வந்து அவர்களுக்குள் வாசமாயிருந்து அவர்களை லீட் பண்ணினார். ஹல்லேலூயா. பசுத்தாவியானவர் என்பது இன்னொரு பர்சன் கிடையாது. எலோகிம், மெல்கிசிதேக், ஜீசஸ், அதன் பின்பு ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவர்கள் மேல் வந்து இது அவர்களுக்குள் வந்து வாசம் பண்ணி அவர்களை தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக மாற்றுகிறார். ஆமென். அவர்களை வந்து அந்த பசுத்தாவி பெறும் பொழுது அவங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே வருகிறார்கள். பை ஒன் ஸ்பிரிட் வி ஆர் ஆல் பேப்டைஸ்ட் இன்டு ஒன் பாடி. 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கிறோம், இந்த சரீரமாகிய சபை, இந்த சபை தான் அவருடைய சரீரமாயிருக்கு. அந்த சரீரம் என்னதென்று நிதானித்து அறிய வேண்டும். இந்த சரீரத்துக்கு உள்ளே வர வேண்டும் என்றால் அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வர வேண்டும். அதனால அந்த ஆவியினாலே நம்ம இந்த சரீரத்தில், அந்த கல்வாரி சர்ச்சில் நம்ம மெம்பராக இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வந்து நம்ம கிறிஸ்துவின் சரீரத்திலே நம்ம ஒரு அவயவம் மாற வேண்டும் என்றால் இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக மாற்றி நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைக்கப்படுகிறோம். ஆமென்.
ஆமென்.
இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர் வெளிப்படும் காலத்திலே இருக்கிறோம். It is a time of full adoption. Amen. It is a time of changing of our body. Amen. நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுகிற நேரத்தில் இருக்கிறோம். தேவ புத்திரளை ஆண்டவர் இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கிறார். இளையகுமாரன் என்ன செய்தார்? தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான். அவன் துன்மார்க்கமான ஜீவியம் செய்தான். அதனால தகப்பனுடைய அன்பு மாறி போச்சா? மாறி போகல. தகப்பனுடைய அன்பு மாறவில்லை. ஆனால் ஃபாதர் அவனுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார், மறுபடியும் அவன் குமாரனாக மாறுவதற்காக. ரீயுனைட்டட் அண்ட் ரீஇன்ஸ்டேட்டட். இதோ என்ன சொன்னால் அவன் பழைய நிலைமைக்கு திரும்பும்படியாக, மறுபடியும் இணைவதற்காக அவனுக்கு என்ன செஞ்சார்? வழியை உண்டு பண்ணுகிறார். அவன் மனம் திரும்பி இதோ தகப்பனத்தில் திரும்பி வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய சிந்தையில் இருந்தோம், தேவனோடு கூட இருந்தோம், பின்பு இந்த உலகத்திலே நம்ம வந்து காணப்படாமல் போனோம். இளையகுமாரன் போல ஒரு நாளிலே நமக்கு வந்து அந்த உணர்வு ஏற்பட்டது. நம்ம தகப்பனத்துல வந்திருக்கிறோம், வார்த்தையின் இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறவில்லை. ஆமென். இப்பொழுது தேவபுத்திரர் வெளிப்படு காலம். ஆண்டவர் வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை வார்த்தையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். யார் மூலமாவது அவங்க சத்தியம் போது, உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும், எந்த முடுக்கில் இருந்தாலும், எந்த ஜாதியில இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய சன்ஸ் அறிஞ்சிருக்கிறார். அவங்க காணாம போயிருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஆமென்.
ஆமென்.
The Father made a way for the Son to be reunited. அவங்க தேவனுடைய சிந்தையில இருந்தவங்க இழந்திருந்தாங்க, இப்பொழுது காணப்படாங்க, மறுபடியும் அவங்க ரீயுனைட் ஆக வேண்டும். அதுக்காக கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். நம்ம புக்ஸ் பிரிண்ட் பண்றோம், நம்ம சத்தியம் சொல்றோம், எப்படியோ ஒரு விதத்துல அவங்க வந்து சரியான இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஃபைனல் மெசேஜ். இன்னொரு செய்தி வருமா? வராது. இது ஃபைனல் மெசேஜ். பைபிளில் இன்னொரு செய்தி வர்றதுக்கு வசனம் இல்லை. அது எப்படி பாஸ்டர் ஒன்னுலேருந்து ஒன்று வருது? நீங்கள் நம்ம அதுலேருந்து கத்தோலிக்கிலேருந்து சிஎஸ்ஆ வந்து சிஎஸ்ஆல பெந்தகோஸ் வந்து பெந்தகோஸும் மெசேஜ் வந்திருக்கிறோம், இன்னும் ஏதாவது உண்டா? இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு, வேற வசனம் இங்கே இல்லையே. அதுக்கு நம்ம ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. கடைசி கால சந்ததிக்கு நம்ம கடைசி சிஸ்டம். இன்னொரு வாய்ஸ் இல்லை, இன்னொரு மெசேஜ் இல்லை. இந்த மெசேஜில் சின்சியராக இருக்கணும். அதுதான் இப்போ முக்கியமான காரியம். சின்சியராக இல்லாமல் நம்ம வந்து நம்ம கடமைக்காக பேர் கிறிஸ்தவளாக இருக்கக்கூடாது. சின்சியராக இருக்கிறது தான் ஆண்டவர் நம்ம விரும்புகிறார். யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பீப்புள். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்கிறார. ஒழிய இன்னொரு மெசேஜ் வரும், இதிலிருந்து நம்ம இன்னொன்றுக்கு போகணுங்கிறது கிடையாது. ஃபுல் ரெடெம்ப்ஷன். நம்ம ஃபுல் ரெடெம்ப்ஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமே. நம்ம வந்து இப்பொழுது பாடி சோல் ரெடெம்ப்ஷன் ஆயிருக்கு, பாடி ரெடெம்ப்ஷன் ஆகலை. அது முதுமை அடைகிறது. ஆனால் ஒரு நாளில் இந்த பாடிக்கு ரெடெம்ப்ஷன் வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவபுத்தர் வெளிப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய குமாரரை குமார்த்திகளையும் வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியாக அழைக்கிறார். நம்ம என்னென்ன ஃபுல் அடாப்ஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம் நம்முடைய பாடிக்கு அங்கே புத்திர சீகாரம். அப்படி அது அந்தபடியே நம்முடைய சன் ஜென்ரல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நீங்களும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்காக நான் நமக்குள்ளே காத்து தவிக்கிறோம். ரோமர் 8:23 வாசிக்கிறோம். ரோமர் 8:19 மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். ரோமர் 8:23 நம்ம ஃபுல் ரெடெம்ப்ஷனுக்காக நம்முடைய சோல் ரெடெம்ப்ஷன் ஆகிருக்கிறது. பாடி இன்னும் ரெடெம்ப்ஷன் ஆகலை. அது இளமைக்கு திரும்பவில்லை, அது அழியாமைக்கு திரும்பவில்லை. ஆனால் அது அழியாமைக்கு திரும்ப வேண்டும், அது இளமையாக மாற வேண்டும். அந்த ரெடெம்ப்ஷனுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமே. சேஞ்ச் ஆஃப் த பாடி. அதன் பின்பு நம்ம அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட் ஆக இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகை, அந்த ஃபெலோஷிப், அந்த எட்டர்னல் லைஃப் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் அவருடைய பாடியை நிதானித்து அறிவது. அவருடைய சரீரம் என்னதென்று, சத்தியம் என்னது, காட் எப்படி வர்றார், நம்ம எப்படி அவரோடு கூட அலைன் ஆகிறோம், இதெல்லாம் தெரியாம ராபோஜனை எடுக்கக்கூடாது. அதனால இப்பொழுது நம்ம இதெல்லாம் சத்தியம் தெரிஞ்ச பிறகு நம்மை ஜீவ பலியாகி ஒப்பு கொடுப்பது. ஆமே. ஆஃபர் அவர் செல்ஃப் எ லிவிங் சாக்ரிஃபைஸ் விதவுட் ரிசர்வேஷன். மனசுல ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு, இது ஒரு காரியம் தான் எனக்கு விடுதலை இல்லை, இதை நான் வந்து விட முடியாது அப்படின்னு ஏதாவது ரிசர்வேஷன் இல்லாம, எந்த ரிசர்வேஷன் இல்லாம நம்ம முற்றிலுமாக நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த ராபூஜத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம். கர்த்தர் கல்வாரியிலே என்ன செய்றால், கடைசி காலத்திலே ஒரு மனவாட்டியை பெறுவேன் என்று சொன்னார். ஆமே.
ஆமே.
கரைதரை முதலானைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்குன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 வாசிக்கும். கடைசி காலத்திலே கரைதரை இல்லாத ஒரு மனவாட்டியை பெறப்போகிறார். அதுதான் அவர் சிலுவையில மறிச்ச நோக்கமே. அதுதான் நீங்களும் நான் தான் அந்த சிலுவையில மறித்ததனுடைய அச்சீவ்மெண்ட். நீங்களும் நான் தான் அவருடைய சாதனையே. நம்ம தான் கடைசி காலத்துல இங்கெல்லாம் அப்படி பெர்ஃபெக்ட் பிரைட் இல்லை. கடைசி காலத்தில் அதிக பாவம் இருந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு கரதரை இல்லாத மனவாட்டியை பெறுகிறது. அவருடைய சொந்த நீதியை நமக்கு தந்து நம்மை வந்து வந்து பெர்ஃபெக்ட் பிரைடாக மாற்றுகிறார். அதனால இன்னொரு இது செய்தி கிடையாது, இன்னொரு சபைக்காலம் கிடையாது, இன்னொரு மெசேஜ் கிடையாது. நீங்க தான் அந்த பெர்ஃபெக்ட் பிரைட். ஹல்லேலூயா. சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிதானித்து அவருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியணும். அப்படி இல்லைன்னா நமக்கு குழப்பம் இருக்கும். நமக்கு குழப்பம் இல்லை, நம்ம வந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார், இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்கிறாரு, ஒரு பிரைட்ல வந்து முடிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கல்வாரியிலே அவிதமான ஒரு நோக்கத்தோடு தான் சிலுவையின் என் டைம்ல கடைசி நேரத்தில் ஒரு மனவாட்டியை பெற்று அந்த மனவாட்டியை என்னோடு கூட நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம பிரெட்ல பங்கு பெற வந்திருக்கிறோம். பிரெட் எப்படி வருதுன்னா நிறைய கோதுமையை வந்து இந்த கிரைன்ஸு அதை வந்து ஒரு அப்பம் செய்யணும்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோதுமையாவது இருக்கும். ஒரு பிரெட் செய்வதற்கு 100 கோதுமை தேவை. அப்போ நிறைய பிரெட் செய்யணும்னா நிறைய கோதுமை தேவை. அதனால் இந்த கிரைன்ஸை வந்து அதை அரைச்சி மாவாக மாற்றி அதன் பின்பு அதை வந்து தீயில நம்ம வந்து சட்டியில் வைத்து தீயில அது வேக வச்சு தான் அது பிரெட்டாக மாறுது. அதே போல் நீங்கெல்லாம் ஒவ்வொரு கிரைன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரம் வந்து அந்த அப்பமாக இருக்கிறது. நீங்கள் அந்த இதுதான் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அதே போல் வார்த்தைக்காக நீங்கள் பாடுபடுறீங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்துல வெளிப்படும் மைமைக்கு ஒப்படத்தக்கவள் இல்லை. வார்த்தை நிமித்த நம்ம பாடுபடுகிறோம். நம்ம வந்து அரைக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம். இதோ தேவ கோபாக்கினில இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக அப்பமாக மாறினார். அதனால் பல ட்ரையல்ஸு பல போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவர் நம்ம அங்கே பக்குவப்படுத்துகிறார். நம்ம வந்து அந்த ஒரு அப்பமாக மாற்றுகிறார். இதனால் நீங்கள்லாம் ஒவ்வொரு கிரைனு இப்போ அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சபையாக மாறியிருக்கு. ஹல்லேலூயா. பிரைடை பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். நம்ம சத்தியத்தை ரொம்ப தெளிவாக பேசிட்டாப்புல எல்லாரும் நம்மகிட்ட ஓடி வந்துடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. உண்மையான பிலீவர்ஸ் கம்மி தான். உண்மையான பிலீவர்ஸ் தான் சத்தியம் இருக்க இடத்துக்கு வருவாங்க. உண்மை இல்லாத பிலீவர்ஸ் அறக்குறையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற சபையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற சபை, அவங்களுக்கு ஏற்ற பாஸ்டர் அங்கே வரமாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க உண்மையான பிலீவராக இருந்தால் தான் வர முடியும். உண்மையான பிலீவர் கொஞ்சம் பேர். இந்த இதெல்லாம் நம்மெல்லாம் கோதுமை மணியாக இருக்கிறோம். இதெல்லாம் அரைச்சும் பொழுது தான் இந்த பிரெட் வருது. யூ பிகேம் த பாடி ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் உலக மங்கில இருக்குதான மனவாட்டி அந்த கிரைன்ஸ் என்ன செய்யறார் என்றால் அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. அதுதான் இந்த அப்பா அடையாளமாய் இருக்கு. மாத்திரமல்ல இந்த கப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பாத்திரம் வந்து இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. பொன் வெள்ளியினாலே மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் சரீரமானது வெர்ஜின் பார்ன் பாடி, கன்னிகை மூலமாக அவர் பிறந்தார். அவருடைய முதல் பிறப்பே வார்த்தையின்படி இருந்தது. அவர் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் தான் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதனால அவர் விர்ஜின் பார்ன் பாடி, ஒன்லி பிகாட்டன் சன் ஆஃப் காட். ஆடம் வந்து சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். ஆனால் ஜீசஸ் வந்து ஒன்லி பிகாட்டன் சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆதாம் வந்து ஒரு ஸ்திரியின் மூலமாக பிறக்கல, குழந்தையா பிறந்து அவன் தவழல, அவனை வந்து ஆண்டவர் யங் மேனா உண்டாக்கினார். ஆனா இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து அதான் ஒன்லி பிகாட்டன் சன். ஹல்லேலூயா. அவர் பிறந்தார். அவர் தான் முதலாவது நியூ கிரியேஷன். வானம் பூமி எல்லாம் ஓல்டு கிரியேஷன் ஆயிப்போச்சு, அது ஏற்கனவே உண்டாக்கிட்டார். ஆனா நியூ கிரியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நியூ கிரியேஷன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய பாடி தான் ஃபர்ஸ்ட் நியூ கிரியேஷன். அதான் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிறவர். ஆமீன் என்கிற சொல்லுகிறதாவது லவோதிக்கா சபைக்கு எழுதியிருக்கு. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிறதால் இஸ் த பிகினிங் ஆஃப் நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க நியூ கிரியேஷனா இருக்கிறீங்க. உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு வேற புதிய இதயத்தை சிருஷ்டித்து அவங்களுக்கு உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்து இன்னைக்கு நீங்க வந்து அவருடைய கற்பனையின்படி நடக்கும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. We are the new creation of God. And the first new creation Jesus Christ. அவருடைய பிளட் வந்து கிரியேட்டட் பிளட்டா இருக்கிறது. அந்த பிளட் வந்து என்ன சொன்னால் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தில் இருந்த ஜீ ஆவி வந்து நம்மேல வந்து நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்முடைய ஆத்மாவை அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது. இப்ப வார்த்தைக்கென்று நம்ம பிழைத்திருக்கிறோம். ஆமென். நம்மளை வந்து உயிர்ப்பித்து அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்ம அங்கத்தினராய் கொண்டு வருகிறார். இதெல்லாம் நீங்க அறிகிறது தான் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று அறிவது. அதெல்லாம் உங்களுக்கு நான் அவ்வளோதான் விளக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஆவியில் அறிய வேண்டும். அதில் பேசோவர் அங்கே பங்கு பெறும் பொழுது, ராபோஜினா அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் முதலாவது பஸ்காவை எகிப்தில் ஆசரித்தார்கள். இரத்தத்தை நிலைக்காலில் பூசினார்கள். அங்கே புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பான கீரையோடு கூட ஆட்டுக்குட்டியை நெருப்பினால் சுட்டெரித்து அதை புசித்தார்கள். அதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவங்களுடைய சிக்னஸ் எல்லாம் அவங்கள விட்டு போயிட்டு, தாத்தா பாட்டியெல்லாம் நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கவங்கெல்லாம் எழும்பி நடக்கிறாங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பிடிச்சி புசித்த உடனே அவனுக்கு ஹெல்த் வந்தது, ஸ்ட்ரென்த் வந்தது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தவனுக்கு வஸ்திரம் பழசா போல, கால் வீங்கல, பாதரச்ச தேயல, செருப்பு தேயல, அவங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடலை. ஹல்லேலூயா. அவங்க பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட்டார்கள். ஆமே. நீ ஒரு மெசேஜில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தரளான ஐஸ்வர்யத்தோடு போனாங்க. அதே போல் தான் நீங்கள் இன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிச்சிங்கன்னா, விசுவாசத்தோடு புசித்தீங்கன்னா, இதில் என்ன விரா பூஜனை எடுத்தான்னா எடுக்காட்டானா, இது ஒரு சும்மா ஒரு வெளியே தானே ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சில மிஞ்சின நீதிமன்ற்கள் சொல்லுவாங்க. நீங்கள் இதை அடையாளமாக எடுக்கும் பொழுது ரியலாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர. நம்ம அடையாளமாக இதோடு ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் ரியல் பிளஸ்ஸிங் வருது. அங்கே இஸ்ரோ ஜனங்கள் அடையாளமாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தாங்க, ரியல் பிளஸ்ஸிங் அவனுக்கு வந்தது. அதே மாதிரி தான் இந்த நீங்க இதில் பங்கு பெறும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு பேட்டர்ன் வந்து அந்த பழைய ஏற்பாடுல இருக்கிறது தான். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்கள ஒருவனாகிலும் பலவீனமானவன் இல்லை. ஹல்லேலூயா. அதே பிளஸ்ஸிங் நீங்க விசுவாசத்தோடு எடுத்தா உங்களுக்கு இது வருது. அதை விட மேலான மெய்யான ஆட்டுக்குட்டிக்கு இங்க ஒரு சிம்பிளாக இருக்கிறது. அது ஷேடோ, இது சிம்பிள். ஹல்லேலூயா. அவங்க ஒரு சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. அந்த ராபோஜி நாராயணை புசிக்கும் பொழுது அந்த பிரெட்டை வந்து தீவிரமாக புசிக்கிறாங்க. ஏன்னா பிரயாணம் பண்ணணும், தீவிரமாக. இப்பொழுது எல்லா சூழ்நிலையும் வந்துட்டு நாலாம் முத்திர கம்ப்ளீட்டாக நிறைவேறிச்சு, வைரஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே தேவனுடைய வார்த்தை நிறைவேறி விட்டது. நம்ம மேலே போகிறது தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நம்ம தீவிரமாக புசித்தார்கள். They eat in haste. இதோ தீவிரமாக புசித்தார்கள். They ate the bread in haste. அதனால நம்ம இன்னைக்கு தீவிரமாக இருக்கிறோம். நமக்கு ஒரு பதறல் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சீக்கிரம் வந்து நம்ம கைவிடப்படக்கூடாது. நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். ஒரு நாள் கூட நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமே. நம்ம கர்த்தருடைய பந்தியில் கண்டிப்பாக பங்கு பெறணும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவங்களுடைய காது வந்து கூர்மையாக இருக்கிறது. என்னன்னா, திடீர்னு எங்க எக்காலத்தை ஊதிடுவாங்க. ரேம் கான், அந்த எக்காலம் வந்து ஆட்டுக்கடா ரேம் கான்ல செஞ்சிருக்கு, திருக்கு கொம்பு ஆட்டுக்கடல். அதை திடீர்னு அந்த எக்காலம் ஊதிச்சுன்னா நம்ம உடனே பிறப்பணும். ராத்திரி எந்த நேரத்துலயும் எக்காலம் ஊதலாம். அவங்களுடைய காதை கூர்மையா வச்சுக்கிட்டு எக்கால சத்தம் கேட்டுச்சா உடனே அவங்க எல்லாம் பிறப்பணும். அதே போல தான் அன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கத்துடைய வரைய திடீர்னு வந்துடலாம். அடுத்த ராபோஜனம் நடக்கிறதுக்கு முன்னாலே வந்துடலாம். இது ஒருவேளை நமக்கு லாஸ்ட் ராபோஜனமா இருக்கலாம். இந்த சபைக்கு இது கடைசி ராபோஜனமா இருக்கலாம். அதனால அந்த சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட்டுக்காக நம்ம காத்திருக்கணும். சவுண்ட் வாய்ஸ்ல வந்திருக்கோம், இப்ப ட்ரம்பட்டுக்காக காத்திருக்கிறோம். ஆமே. அங்க அன்சர்கம்சைஸ் பீப்புள், அந்த எகித்தியர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அந்த எகித்தியர்களுடைய அழுகுரல் ஒரு பக்கத்துல கேட்டுக்கொண்டு அங்கே ஒரே இருட்டா இருக்குது, கும் இருட்டாக காரிருள் இருக்கிறது. ஆனா இவங்க பிளேஸ்ல லைட் இருக்கு. இன்னைக்கு நம்ம பிளேஸ்ல லைட் இருக்கு. ஹல்லேலூயா. டினாமினேஷன் சர்க்கிள்ல ஃபயர் இல்லை, அங்க எமோஷன் தான் இருக்குது. ரியல் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர் இல்லை, அங்க லைட் இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த நேரத்துக்குரிய மெசேஜ்ல இருக்க சபைகள்ல அநேக சபையில லைட் இல்லை, இருள் இருக்கிறது. ஆனா வெளிச்சம் நம்மத்திலே பிரகாசி. ஹல்லேலூயா. லைட் இன் த இன் அவர் டெவலிங் பிளேஸ், நம்ம வாசம் பண்ணுற இடத்துல அங்கே லைட் இருக்கிறது. ஹல்லேலூயா. திடீர்னு எங்கே வரும், இதெல்லாம் நம்ம நிதானிக்க வேண்டிய காரியம். இந்த ராபோஜனத்தில் வரும்பொழுது இதெல்லாம் நிதானிக்கணும். அதான் டிசைனிங் த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ராப்சர் எப்படி நடக்கும், நம்ம என்ன செய்வோம், திடீர்னு நமக்கு ஒரு உடம்புல ஒரு அனல் ஏற்பட்ட மாதிரி, ஒரு கரண்ட் இறங்கின மாதிரி, ஒரு ஃபயர் மாதிரி, நமக்கு ஒரு சென்சிட்டினஸ் வரும். திடீரென்று ஆல் ஆஃப் அ சடன் யூ வில் ஃபீல் சம்திங் வார்ம் ஆல் ஓவர் யூ. உங்கள் மேலே ஒரு எனர்ஜென்றால், ஒரு எனர்ஜென்றால் ஒரு அனல் வந்த மாதிரி எங்கே வரும். அப்படின்னு சொல்ல எனர்ஜென்றால், நம்முடைய பாடி வந்து அது மார்ட்டாலிட்டியிலேருந்து இம்மார்ட்டாலி, அழிவுள்ள சரீரம் அழியாமை சரீரத்தை இது மாறும். அல்லேலூயா. நம்முடைய தியோபனி எங்கே வரும்? நம்முடைய தியோபனி வந்து தியோபனி வில் மூவ் டவுன் அண்ட் பிக் யூ அப் என்று பெண்ணா சொல்கிறார். தியோபனி அங்கேருந்து எட்டானிட்டியிலிருந்து வரும், அது வந்து நம்மளை மேலே எடுத்துக்கொள்ளும். நீங்கள் வந்து எப்படி போவீங்கன்னா, நம்ம சிந்தையில் இங்கே இருந்த மாதிரி இருக்கிறோம், அமெரிக்காவில் இருந்த மாதிரி இருக்கலாம், சைனாவில் இருந்த மாதிரி, நம்ம நினச்சா அங்கே நம்ம எந்த இடத்துக்கு, நம்முடைய தாட்டு தான் ரொம்ப ஸ்பீடாக போகுது. நம்முடைய தாட் எப்படி ஸ்பீடாக போமோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம மேலே போயிடும். எத்தனை பேர் விசுவாசம்? இவ்விதமாக நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகி 30 அல்லது 40 days நம்ம இந்த உலகத்தில் இருப்போம். நம்ம மகிமையின் சரீரத்திலே 30 அல்லது 40 days இங்கே இருப்போம். 30 and 40 days இருந்த பின்பு, அதன் பின்பு என்ன சென்றால், மரித்து போன பசுத்தவான்களும் அவங்களும் உயிரோடு எழுந்திருப்பதனால ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து மேலே போயிடும். ஹல்லேலூயா. முதல்ல உயிர்த்தெழுதல் எப்படி நடந்துச்சோ அப்படிதான். இயேசுக்கு உயிர்த்தெழும் பொழுது மத்தேயு 27:51-53 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மரித்து போன பசுத்தவான்கள் எழுந்தார்கள். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும் பொழுது அவங்க அவேக்கனிங் ஆனாங்க. இவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவங்களும் உயிர்த்தெழுந்து பரிசுத்த நகரத்தில் போய் அநேகருக்கு காணப்பட்டார்கள். 40 days காணப்பட்டாங்க. அதன் பின்பு அவர் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது, இவங்களும் சேர்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. அதனால இதெல்லாம் நம்ம நிதானித்து அறிய வேண்டும். இந்த ராபோஞ்சில பங்கு பெறும் பொழுது நிதானித்து அறிய வேண்டும். ஒரு நாள் எனக்கு அப்படி வரப்போகுது, அந்த டே அண்ட் ஹவர் எனக்கு தெரியாது. அந்த டே அண்ட் ஹவர் வரும் பொழுது நான் என்ன செய்வேன் என்றால், நாம் மகிமை அடைந்து 30 or 40 days நம்ம உலகத்தில் இருப்போம். ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த பிரதானாச்சாரியன் அண்ணா காய்பா யாருக்குமே தெரியாது. அதே போல பாவத்தில் மரிச்சிருக்கிற இந்த மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு நம்ம இங்கே இருக்கிறது தெரியாது. அவங்கள நம்ம பார்ப்போம், அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க. கண்ணாடி இருக்கும், சில கண்ணாடியில் வந்து இங்கேருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்க்கறது இங்கே தெரியாது. அந்த கண்ணாடி அப்படி செஞ்சிருக்கு. ஜன்னலில் இருக்க கண்ணாடி, கதவில் இருக்க கண்ணாடி அப்படி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த டிராயிங் ரூமில் வந்து பேசிகிட்டு இருப்போம். அப்பொழுது அந்த வீட்டு ஓனர் என்ன செய்வார் என்றால், அங்கேருந்து வந்து அவர் கண்ணாடி வழியாக நம்மளை பார்த்துருவார். யார் வந்திருக்கா, பாச சாமியல் வந்திருக்கிறாரு, பார்த்துட்டு அவர் போயிடுவார். நம்ம அவர் இன்னும் வரல வரலன்ன பிறகு, அதுக்கு பின்பு கொஞ்ச நேரம் கழித்து அவர் வருவார். நம்ம வந்த உடனே அவர் பார்த்துருவார். நம்ம பார்த்தா கண்ணாடி வழியை பார்த்தா தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம உலகத்தை பார்ப்போம், உலகத்தின் மக்கள் நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம அவர் என்ன, உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது. இயேசுக்கு அந்த உயிர்த்தெழுந்த பசுத்தவான்கள் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் போனாங்க. இயேசுக்கு உயிர்த்தெழுந்தார் எல்லாரும் பார்க்கல. அதே போல தான் நமக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நடக்கும். சன்செட் மவுண்டில் இருக்கும் பொழுது திடீரென்று பிளாஸ்ட் கேட்டது. செவன் ஏஞ்சல்ஸ் எட்டானிட்டிலிருந்து மிக வேகமாக வந்தாங்க. இவர் அந்த கிளவுடுக்குள்ளே இருக்கிறார். ஆமே
ஆமே.
ஒரு கண்ணு நிற்கிற கண்ணை மூடிட்டு தரக்குள்ள அவர் கிளவுட்ல இருக்காரு. அது எத்தனை மைல் உயரத்தில் இருக்கு? 26 miles உயரத்தில் இருக்கு. அதனால அதே போல தான் நமக்கு நடக்க போகுது. நமக்கு பைபிளில் பேட்டர்ன் இருக்கிறது. ஆனால் இந்த சபையானது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் எ கேட்வே. ஹல்லேலூயா. இட் இஸ் அங்கே ஒரு பேரலல் யூனிவர்ஸ் இருக்கிறது. இதே போல இன்னொரு உலகம் இருக்கிறது. அனதர் வேர்ல்டு ரைட் ஹியர் அண்ட் திஸ் லிட்டில் பிளேஸ் ஹியர் இஸ் எ கேட்வே. இது வந்து அந்த உலகத்துக்கு போறதுக்கு ஒரு கேட்வேயாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வாசலாக இருக்கிறது. யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? அந்த பெத்தேலில் வரும் பொழுது அவர் நைட்டில் அங்கே அந்த பெத்தேலுங்கிற இடத்துல கல்லை தலையணையாக வைத்து படுத்து கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்லுகிறான்? யாக்கோபு 28:16-17.
யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான்.
இது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவன் சொல்ல, நான் அதை அறியாதிருந்தேன். அதே போல நீங்க அறியாம இருக்கலாம். என்ன பாச சாமியல் சர்ச்சு நடத்துறாரு, கல்வாரி சர்ச்சு, என்ன ஒரு பெரிய விசேஷமா? அது என்ன, கொஞ்சம் பேர் அங்க வர்றாங்க, அது என்ன விசேஷம்? எல்லா சபையை போல அதானே. அதான் கத்தருங்க இருக்கிறார். நீங்க ஒருவேளை அறியாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை அது வந்து சாதாரணமா நினைக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இதை அறியா இருந்த மெய்யாகவே கத்தருங்க இருக்கிறார். இட் இஸ் எ கேட்வே, கேட்வே டு ஹெவன். ஆமென்.
ஆமென்.
இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை. இட்ஸ் எ ஹவுஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. தி ஹவுஸ் ஆஃப் காட், திஸ் இஸ் எ கேட் ஆஃப் ஹெவன். யாக்கோபு சொல்லுகிறான், அவன் சும்மா சாதாரணமா தான் ஒரு இடத்துல படுத்து கிடந்தான். அதே போல நீங்க சாதாரணமா சர்ச்சைக்கு வந்திருக்கலாம். இட் இஸ் எ கேட்வே டு ஹெவன். மெய்யாகவே கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். இட் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் காட்.
ஆமென்.
நீங்க ராப்சர்ல போறதுக்கு இது கேட்வேயா இருக்கு.
ஆமென்.
அஸ்னத்தை டிஸ்மிஸ் பண்ணுகிறான், யோசேப்பு டிஸ்மிஸ் பண்ணுகிறான். ஏன்னா சகோதரமார்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தன் மனைவியாகிய ஆஸ்னாத்து தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் நீங்கள் போயிருங்க, நான் வந்து என்னுடைய சகோதரமார்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். நம்மளை மேலே அனுப்பிட்டு அவர் சகோதரமார்கள் 144,000 பேருக்கு வெளிப்படுத்த போகிறேன். அதே 45:1-2 நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்மளை டிஸ்மிஸ் பண்ணாமல் ஆண்டவர் சகோதரமார்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. சகோதரமார்கள் இப்போ ரெடியாக காத்திருக்கிறாங்க. 1,44,000 ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், அவர் தான் மேசியா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம இங்க இருக்க கூடாது, நம்மளை டிஸ்மிஸ் பண்ணோம். இதுதான் அவருடைய சரீரத்தை நிதானித்து அறிவது. அவருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதபடி அப்பம் கொடுக்குறாங்க, திராட்சரசம் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை நம்ம வந்து கண்டிப்பா நம்ம பங்கு பெறணும். அவ்வளோ இருந்தா உங்களுக்கு போதாது. அவருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிந்தால் உங்களுக்கு பிளஸிங் வரும். ஹல்லேலூயா. கல்வாரியில் சம்பாதித்த அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும். இவ்வளோ காரியங்களை நம்ம அறிய வேண்டியதாக இருக்கு. அதன் பின்பு என்ன சொல்லப்பட்டு 31 வாசிக்கலாம்.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஆப்போசிட்ல பங்கு பெறுவதற்கு முன்னதாக நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஆப்ரஹாமை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆப்ரஹாம் வந்து தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் ஒரு தீர்க்க தரிசி. கர்த்தர் அவனை வந்து செப்பரேட் பண்ணினார். உன் ஜனத்தையும் ஜனத்தையும் ஜாதியும் விட்டுவிட்டு உன்னுடைய டினாமினேஷன் உன்னுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சோபனத்திலிருந்து நம்மளை செப்பரேட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆப்ரஹாம் தேவனுடைய தீர்க்க தரிசியாக இருந்தான். அவனை வந்து ஊர் என்கிற கல்தேயாவிலிருந்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தானான் தேசத்துக்கு கொண்டு இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். பலியின் மூலமாக அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 15 வாசிக்கிறோம். என்ன உடன்படிக்கை? அன்கண்டிஷனல் கவனன், நிபந்தனையற்ற உடன்படிக்கை. ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம். இதோ அவனுக்கு மெல்கிசிதேக்காக தரிசனமானார், ஏல்சடையாக தரிசனமானார். பின்பு அவர் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு மனுஷகுமாரனாக வருகிறார், மாம்சத்திலே வந்து அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு அந்த பிராமிஸ உறுதிப்படுத்துகிறார். ஒரு பிராண ஒப்பந்தத்திலே சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். நிச்சயமாகவே நான் திரும்ப வருவேன், அப்பொழுதுக்கு சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இது தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நம்ம ஆதியாகமம் 18:14 வாசிக்கிறோம். இவ்வளவு வெளிப்பாட்டை பெற்ற இந்த ஏப்ரஹாம் இப்பொழுது என்றால் after the son of man ministry, மனுஷகுமாரனுடைய ஊழியத்துக்கு பின்பு 18 மனுஷகுமாரனுடைய ஊழியம் ஆபிரகாமுக்கு வந்தது. இன்னைக்கு அதே மனுஷகுமாரனுடைய ஊழியம் நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். நம்ம இப்பொழுது son of man ministry இருக்கிறோம். மனுஷகுமாரனுடைய ஊழியமானது கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல அவனை நம்ம 20 ஆதியாகமம் 20 போகும்பொழுது முதல் சில வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென்தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கு சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவருடைய மனைவியா இருக்கிறாளே என்றார்.
சரி பாருங்க, இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் ஆபிரகாம் இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், இவ்வளோ வெளிப்பாடுகளை பெற்றவன், தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை உடைய ஒரு ஃபாதர் ஆஃப் பிலீவர்ஸ், அவன் வந்து அவன் அவ்வளோ ஐயப்பட்டவன், அவங்கள்ட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குத நீங்கள் பார்க்குறீங்க. என்ன மிஸ்டேக் இருக்குது? கேராருக்கு போகிறான், அவனுக்கு பயம் வருகிறது. என்ன பயம் வருகிறது? அவனுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாள், சாராள் ரொம்ப அழகாக இருக்கிறாள். அதனால் அந்த பெண்கள் வந்து அந்த அந்த ராஜா மற்றும் அந்த கேராரில் இருக்க மக்கள் வந்து தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்வார்கள். தன்னை கொன்று போட்டு விட்டு மனைவியை எடுத்துக்கொள்வார். இது அவனுடைய ஓன் ஐடியா. அது ஆனால் அவன் நினைச்ச மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, நீ வந்து என்னை வந்து சகோதரன் சொல்லிட்டேன்னா அவன் உயர்ந்து என்னையே கொல்ல மாட்டாங்க. நம்மளை வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் நினைச்சாங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைச்சான். ஆனால் அப்படி நினச்ச மாதிரி நடக்கலை. அதனால் நீ என்னை சகோதரன் சொல்லணும், நான் உன்னை சகோதரின் சொல்லி ரெண்டு பேருமே போய் சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் வந்து அவன் வந்து சகோதரி தான், ஹாஃப் சிஸ்டராக இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு விதத்தில் போய் நான் ஒயிட்ல இது இது பொய் தான், நான் கொஞ்சம் பொருந்த மாதிரியாக இருக்குது. அதனால் உண்மையாக அது உண்மையாக கிடையாது. இது எதனால் வருது? பயத்தினால் வருது. பயப்படுறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அன்பிலே பயம் இல்லை. அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியில் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒன்று யோவான் 4:18-19 வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு பயம்னா அந்த அன்பு குறைவுள்ளதாக இருக்கிறது. தன் மனைவியை வந்து மனைவின்னு சொல்றதுக்கு அவனுக்கு அந்த பெர்ஃபெக்ட் லவ் அவனுக்கு இல்லை. அதனால் அவளையும் பொய் சொல்லும்படியாக கட்டாயப்படுத்துகிறான். ஆனால் அவன் நினைச்ச மாதிரி இல்லாதபடி அந்த அபிமலைக்கு, கேராரில் இருக்க அந்த அபிமலைக்கு வந்து அவளுடைய பியூட்டியை பார்க்கிறான். The king saw the beauty of this woman who was changed by the power of transformation. இப்பொழுது அவளுக்கு 90 வயசு, இப்போ ரொம்ப அழகாக மாறிக்கிறான்னா அது பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. சின்ன பொண்ணாக இருந்து வளர்ந்து வாலிப வயதை அடைந்து அழகாக மாறுகிறது, அது வந்து பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்ல. நேச்சுரலா ஒரு பெண் வந்து வாலிப வயதை அடையும் பொழுது அழகாக மாறுகிறாள், அது வந்து நேச்சுரல் பியூட்டி. ஆனா இது வந்து வேற பியூட்டி. என்ன பியூட்டினா டிரான்ஸ்ஃபார்மேஷன், பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஹல்லேலூயா. பியூட்டி ஆஃப் திஸ் உமன் வந்து பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது வந்து அதை விட அதிக பியூட்டி. நீங்க வாலிப வயதை அடையும் பொழுது அழகாக மாறுகிறீர்கள், ஆனா நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு வரும் பொழுது அதை விட. சும்மா மிகப்படுத்துறதுக்காக சொல்லலை, நான் சொல்றது கொஞ்சம் நடக்க போறது அதிகம். ஹல்லேலூயா. சாராளுக்கு அது வந்தது. அதனால அவன் என்ன செய்தான் என்றால், அவன் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தேசத்தில் இருக்கிற பெண்கள் இவளுடைய அழகுக்கு ஈக்குவலா இல்லை. இவளுடைய அழகு என்னன்னா அவங்க எல்லாம் நேச்சுரல் பியூட்டி, இவளுக்கு வந்து என்ன ஜென்ரல், சேஞ்ச்டு பை த பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவளுடைய சரீரம் வந்து அவிதமாக மாறிப்பினால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தா என்ன செய்யறான்டா, சகோதரி தான் சொன்னா சரி நம்ம மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. அவனை ஒன்றும் கொலை செய்யலை, இவளையும் ஒன்றும் செய்யலை, மனைவியா எடுத்துக்கொள்ளலாம், லீகலா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு அவன் போறான். ஆண்டவர் வந்து இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளும் பொழுது தண்டிக்காம விட மாட்டார். சர்ப்பமானது ஆதாமின் மனைவியை தனக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தார், தரையில் நீ வயிற்றுல ஊந்துக்கிட்டு போய் மண்ணே நீ சாப்பிடு, நீ வளவளப்பான கயிறு போல பிராணியாக மாறுவாயன்னு சபிச்சார். அதே போல இன்னொருத்தனுடைய மனைவியை எடுக்கும் பொழுது தண்டனைக்கு தப்பிக்க முடியாது, சிவியர் பனிஷ்மெண்ட் உண்டு. கத்தர் என்ன அவன் என்ன செய்யறான்றால், பிரதர் பிரணாம் வந்து அந்த ரீட் இன் பிட்வீன் லைன் அப்படி சொல்லுவாங்க, வரிகளுக்கு இடையே உள்ள காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன அவர் சொல்லுகிறார் என்றால், இவன் காலையிலே குளிச்சு புறப்பட்டு அழகாக இருக்கிறான், தன்னை ட்ரெஸ் பண்ணி கொண்டு தன்னை ஆயத்தம் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ரூமில் வந்து சாராளை அங்கே ஆயத்தம் பண்ணுறாங்க, அவளை ட்ரெஸ் பண்ணி அவளுக்கு வந்து இதை அலங்கரித்து மேரேஜுக்காக அலங்கரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாராளை வந்து மனைவியாக பெற்றுக்கொள்வேன். இந்த ரூமில் மணவாளன் இங்கே இருக்க கல்யாண மண்டபத்தில் அங்கே ரெண்டு ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி பிரணா சொல்லுகிறாரு. அவன் வந்து ஒரு அறையில் ஆயத்தமாயிட்டு இருக்கிறான், பெண் இன்னொரு அறையில் வந்து ட்ரெஸ் பண்ணி ஆயத்தமாக்கிட்டு இருக்கு, அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆனது என்றால், இவனுக்கு வந்து ஆயத்தம் பண்ணி திடீர்னு தூக்கம் வந்துச்சு, திடீர்னு அயந்த நித்திரை வந்துச்சு, திடீர்னு அயந்த நித்திரை வந்து ஒரு சொப்பனம் அவனுக்கு வருகிறது. கத்தர் வந்து என்ன சொல்றால், அவனை சொப்பனத்தில் வந்து அவனோடு கூட பேசுகிறார். அதுதான் நம்ம 20 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார்.
இது ஆண்டவர் வந்து திடீர்னு வந்து அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு டக்குனு தூக்கம் வந்துட்டு அவன் அப்படியே படுத்துட்டான். படுத்த உடனே அவனுடைய சப்கான்சியஸ்ல ஆண்டவர் ஒரு ட்ரீமை கொண்டு வருகிறார். ட்ரீமை கொண்டு வந்து என்ன செய்யறான், நீ அது இன்னொருத்தனுடைய மனைவி, அவன் ஒரு தீர்க்க தரிசி, நீ வந்து செத்தாய், நீ அவளை தொடுவாய் என்றால் உன்னையும் உன் தேசத்தையும் நான் அழிச்சு போடுவேன். ஆண்டவர் அவனை வந்து பயமுறுத்துகிறார், அவனை த்ரீட்டன் பண்ணுகிறார். அதனால ரெஸ்டோர் ஹிஸ் வைஃப், அவனுடைய மனைவியை நீ அனுப்பிவிடு, டோன்ட் டச் ஹர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொப்பனம் வந்து அங்கே கலைஞ்ச உடனே அவனும் முழிச்சுட்டான். முழிச்சுட்டு என்ன சொல்கிறான் என்றால், உடனே ஆபிரகாமை கூப்பிட்றான், நீ என்ன சகோதரின்னு சொன்னான், அவளை கூப்பிட்டு நீனும் சகோதரன்னு சொன்ன. ஆண்டவரே நான் இதை உத்தம ஈரியத்தோடு செஞ்சிருந்தேன், நீ உத்தம ஈரியத்தோடு செய்தனால தான் உன்னை பாவம் செய்யாத அப்படி நான் தடை பண்ணேன். இப்பொழுது நீ என்ன செய்யணும், அந்த மனுஷனுடைய ஒய்ஃபை வந்து நீ கொடுத்து ரெஸ்டோர் த மேன் ஹிஸ் ஒய்ஃப். I stopped you from sinning against me. நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடை பண்ணினேன். நான் லீகலா தானே மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். அவன்கிட்ட கேட்டேன், அவன் அப்படி சொன்னான், அவட்டும் அப்படி சொல்லும் பொழுது நீ உத்தம ஈரியத்தோடு செய்தான்னு தெரியும். ஆனாலும் அவள் வந்து இன்னொருத்தனுடைய மனைவி ரெஸ்டோர் பண்ண அவட்ட விட்டு அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஆண்டவர் வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கிறார். உங்க மேல என் மேல அவர் நினைவா இருக்கிறார். உங்களை பாவத்தில் விழ வைப்பதில்லை. நீங்கள் உண்மையிலே பிரைடாக இருந்தால் என்னுடைய பலத்தில் இல்லை, அவர் பலத்தில் நீ நான் பாவம் செய்ய மாட்டேன்னு இல்லை, நான் வழுவி போவேன்னு இல்லை, ஆண்டவர் என்னை வலுவ விட மாட்டேன். சாரால டச் பண்ண விடலை. இவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறான், நம்ம இன்னும் ஒரு மணி நேரத்தில் மேரேஜ் பண்ணி சாராளோடு கூட நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு நினைக்கிறான். இவன் பிளான் அப்படி இருக்கு, ஆனால் ஆண்டவருடைய பிளான் வேறு இருக்கு. அவனுடைய பிளான் வந்து ஈசாக்கை கொண்டு வர வேண்டும். ஈசாக்கு மூலமாக ஆண்டவர் கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் பிளான் வச்சுக்கிறார். இவன் பிளான் இருக்குது, அவர் பிளான் நிறைவேறுமா இவன் பிளான் நிறைவேறுமா? அதே போல் உங்களை குறித்து ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறார், உங்களை பசுத்தப்படுத்தி உங்களை பூரணப்படுத்தி மேலே கொண்டு போகணும். என்ன ஆண்டவர் கூட பண்ண அவர் விழுந்து போவார், அவர் பாவத்தில் விழுந்து போகிறார், இந்த பொண்ணு விழுந்து போகும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? என்னை குறித்து அவருடைய பிளான் வச்சுக்கும் பொழுது என்ன வலுவாதப்படி பாதுகாக்குது அவர் இல்லை? யூதா 1:24 வாசிக்கலாம்.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசுலா நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமை.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவளாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். நம்ம இயேசு நம்முடைய என்ன செய்யறாருந்தால் வழுவாதபடி நம்மை காத்து அவர் நன்னை மாசத்தவளாய் அவருக்கு முன்பாக நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. சாராள் வழுவி போக முடியாது, அவள் விழுந்து போக முடியாது, அவள் பிரைடா இருக்கிறாள். ஹல்லேலூயா. அந்த ஒரு பெண்ணுக்காக, அந்த ஒரு இஸ்ரிக்காக உன்னையும் உன் தேசத்தையுமே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் நம்ம மேல அவ்வளோ மைண்ட்ஃபுல்லா இருக்கிறார், நம்ம மேல அவ்வளோ வைராக்கியமா இருக்கிறார். நீ வந்து சாத்தானை பார்த்து என்னது, டோன்ட் டச் மை பிரைட். ஹல்லேலூயா. நீ அவளுக்கு எதுவும் செய்ய முடியாது, ரேச்சல் அவ பங்கு பெறணும். ஹல்லேலூயா. அவள் வந்து எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், மாசற்ற ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும். அதனால நீ என்ன செய்ய முடியாது, ஒன்னும் டச் பண்ண முடியாது. நீ எந்த ஃபால்ஸ் டாக்டீனை கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ எந்த ட்ரையல்ஸ் எந்த விதமான சோதனையும் கொண்டு வந்து மேற்கொள்ளவே முடியாது. அதனால மிஸ்டேக் இருக்கதான் செய்து, அப்புறம்ட்ட மிஸ்டேக் இருக்கிறது. ஆனால் வந்து என்ன செய்ய, சாராள்கிட்ட மிஸ்டேக் இருக்கிறது. அவங்களுடைய மிஸ்டேக்கை வந்து அவங்க ரியலைஸ் பண்ண வேண்டியதாக வந்து அவன் நினைச்ச மாதிரி இல்லை. அவன் வந்து அவன் அப்படியே நம்மளை ரெண்டு பேரையும் அப்படியே விட்டுருவான், நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவன் விடலையே, அபிமலைக்கு விடலையே. இவனுடைய பிளான் படி நடக்கலை. இவன் சொந்த புத்தியில் போகக்கூடாது. ஆபிரகாம் இப்பொழுது சுய புத்தியில் போகலாம். தேவனுடைய வார்த்தையைக்கு அவன் சப்மிட் பண்ணாதபடி கேராருக்கு போகக்கூடாது. நான் கர்த்தர் அதை அனுமதித்தார். ஆனாலும் என்ன செய்யலை, அவளை வந்து தொடுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அது அவனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. கல்வாரியில் அதுதான் சம்பாதித்தார். என்னுடைய நீதியினால அல்ல, என்னுடைய நீதியினால நான் ராப்சர்ல போகல, என்னுடைய நீதியினால நான் நிக்கல, நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான். அவருடைய நீதி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதனால் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அதில் இட் இஸ் ஐ, நான் தான். அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தது நான் தான். அவனுக்கு திடீர்னு தூக்கத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, இதோ அவன் வந்து தொடாதபடி பாதுகாத்தார். அங்கே வந்து சாராள் கண்ணியில் சிக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அதே போல என்னைய ஆண்டவர் பாதுகாப்பார். ஓ அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். நீங்கள் வேணால் எப்படி வேணாலும் நீங்கள் டவுட் பண்ணுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் அபிப்பிராயத்தில் இருங்க. என்னை குறித்து நீங்கள் என்ன அபிப்பிராயத்தை விட்டாலும் என்ன ஒன்றும் பாதிக்காது. நான் வந்து அவருடைய விசுவாசத்தின் மேலே இருக்கிறேன், தேவனுடைய குமாரனை பற்றின விசுவாசத்தில் ஜீவிக்கிறேன். நான் அவருடைய நீதியில் இருக்கிறேன், நான் அவரால் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து விழுந்து போக முடியாது. த செகண்ட் ஈ வில் நாட் பி டிசீவ்ட். முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நம்ம வஞ்சிக்கப்பட முடியாது. God came down. ஆண்டவர் அவளை பாதுகாப்பதற்காக, ஒரு இஸ்திரிக்காக அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவளை பாதுகாப்பதற்கு அவர் இறங்கி வந்தார். அவனுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்து, அயந்த நித்திரையை கொடுத்து, அவனுக்கு ஒரு அங்கே ட்ரீமை கொடுத்து அங்கே வந்து ஆண்டவர் வந்து அவளை பாதுகாத்தார். இன்னைக்கு நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். செவன் சீல்ல நம்ம இருக்கிறோம். God came down. அந்த ட்ரீம்ல அங்க வந்தார். இன்னைக்கு பிளாட்ஃபார்மாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Restore the woman. நீ அந்த பெண்ணை வந்து நீ திருப்பி அனுப்பிவிடு. God's mind ல நம்ம வந்து எப்பொழுதுமே நினைவா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொந்த புருஷன் ஆபிரகாமே அவனே கைவிட்டுட்டான். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் கைவிடல. இவனே இவன் வந்து என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டான். ஆனா மேல இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க வெளிப்படுத்து அவங்களுடைய மிஸ்டேக்கை ரிவீல் பண்றாரு. இவன் சொன்னது பொய் தான் இங்க வெளிப்படுத்தான். ரெண்டு பேருக்கும் ஷேம் தான். அபிமெலேக்கும் நல்ல ஷேம் தான். பொய் சொன்னது, இப்படி பொய் சொல்லி ஜீவிக்கணுமா, இவ்வளவு பெரிய ஒரு பசுத்தவான் இப்படி பொய் சொல்ல பயந்து போய் இப்படியா பொய் சொல்றது, கத்தர் காப்பாத்துவார் நீ நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை, யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு இல்லையே அந்த நேரத்தில் அவன் வந்து, இதுதான் அவனுடைய மிஸ்டேக். அதே போல நீங்க உங்களை நிதானித்து பாருங்க. நம்ம ரொம்ப ஆவிக்குரியவங்களா இருக்கலாம், ரொம்ப ரிலீஜியஸா இருக்கலாம், சீனியர் பிலீவரா இருக்கலாம், ஆனா நம்மகிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீங்க உங்களை நீங்களே நிதானிச்சு பார்த்து இதை எடுக்கணும். ஆபிரகாமிக்கே அங்க மிஸ்டேக் இருக்கும் பொழுது, ஆனா ஆண்டவர் நம்ம விட மாட்டார், நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நம்ம விழுந்து போக முடியாது. ஹல்லேலூயா. அவங்க வந்து ஆடு மாடு ரத்தத்தின் கீழே இருந்தாங்க, நம்ம இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. We are under the blood of Jesus. ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து ஒரு காலம் விழுந்து போக முடியாது. நம்முடைய வேலை என்னன்னா அலைன் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்முடைய வந்து தேவனுடைய வார்த்தையோடு அலைன் பண்ண வேண்டும். ஹார்மோனி வித் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையோடு இசைவாக நம்மளை வைக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. நம்மை தாழ்த்த வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு. நம்மை தாழ்த்துவது நமக்கு அவசியமா இருக்குது. நம்ம எவ்வளவு தாழ்த்துகிறோமோ, நம்முடைய குறைகளை எவ்வளவு ரியலைஸ் பண்றோமோ, அவ்வளவு ஆண்டவர் நம்மளை எக்ஸால்ட் பண்ணுவார். அதனால நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த பந்தியிலே பங்கு பெறுவோம் என்றால், நம்முடைய மிஸ்டேக்ஸை நம்ம உணர்ந்து நம்ம வந்து நம்ம இந்த பந்தியிலே பங்கு பெறுவோம் என்றால், அறிக்கை செய்து பங்கு பெறுவோம் என்றால், இந்த பந்தி நமக்கு மெய்யாகவே ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
ஓரோ மருந்தரம் ஒரு மருந்து கும்பாரத்தில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரம் ஒரு மருந்து கும்பாரத்தில் நான் தானாய் முளைத்த மருந்து அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் முளைத்த மருந்து வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமை உள்ளோரின் வாய்த்த மருந்து மருந்து மகிமையை காட்டும் மருந்து. மாய் தீர்த்த மருந்து செவிடு பொருளுமை மருந்து இராத குண்டத்தை தீர்த்த மருந்து செவிடு பொருளுமை மருந்து மனமகத்துவமான மருந்து அணுவாய் உலகில் போத மருந்து ஒரு மருந்தரம் மருந்து கும்பாரத்தில் நான் காண்டேனே ஒரு மருந்தரம் ஒரு மருந்து கும்பாரத்தில் நான் காண்டேனே வராதருளும் மருந்து சித்தோரை உயிரோடெழுப்பும் மருந்து ஜீவன் தவறாதருளும் மருந்து பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து பரம வாழ்வில் சேர்க்கும் மருந்து 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 கும்பாரத்தில் நான் கண்டேனே
எங்களை நேசிக்கிற கிருபையுள்ள பிதாவே இந்த அருமையான நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஒருமனப்பட்டு காலையிலே மாலையிலே ஆராதனை செய்யும்படியாக தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து வந்து இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இது மெய்யாகவே தேவனுடைய வீடாக இருக்கிறது, இது வானத்தின் வாசலாக இருக்கிறது, மெய்யாகவே கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எங்களுக்கு மகத்தான செய்தியை கொடுத்துருக்கிறீர், வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறீர், எங்களுக்கு அதிகமான ஃபெய்த் நீ தந்திருக்கிறீர். கர்த்தாவே இந்த பந்தியை வார்த்தையின்படி ஒழுங்குக்கிறோமாய் செய்ய நீர் தாமே உதவி செய்திருக்கிறீர். இந்த பந்தியில் பங்கு பெற்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் அனைவரையும் கிருபா பாத்திரமாக பயன்படுத்தும். எந்த தீமையும் எங்களை அணுகாதபடி, சாத்தான் எங்களை அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய போகையின் பற்றி நீர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதத்தை தருவீராக. எங்களுக்கு அநேக வழிகளை தரப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே அபரீதி விதமாக ஆண்டவரே பரிபூர்ணமாய் வரத்தக்கதாக உதவி செய். ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தீர், உலகப்புறமாக ஆசீர்வதித்தீர், ஆவிக்குரிய பிரமாக ஆசீர்வதித்தீர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. அதே போல் இந்த வார்த்தையை கேட்ட அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும். பெரிய காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும். இந்த புதிய மாதத்தில் கடந்த மாதத்தை காட்டிலும் விசேஷித்த ஒரு வழி நடத்தலை, விசேஷித்த நன்மைகளை இயேசுவே நீர் கட்டளையிடுவீராக. உங்களுடைய வார்த்தையை நம்பியிருக்கிற ஒருவர் மெக்கப்பட்டு போகாதபடி, ஒருவர் வழி போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே எங்கள் மேலே கிருபையாயிரும். முழங்கால் பெடுகிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய சரீரங்களை குணப்படுத்தி பலப்படுத்தும். எங்களுடைய பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே நீர் பதில் அளிப்பீராக. இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆண்டவரே அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த ஒருவராயிலும் பலவீனமாகலை. சரீரத்தில் எந்த டிஃபெக்ட் இருந்தாலும் அதை எடுத்து போடும், எந்த வேதனைகள் இருந்தாலும் எடுத்து போட்டு நாங்கள் விடுதலையோடு கூட ஆண்டவரை செல்லத்தக்கதாக. ஆண்டவரே நீர் தாமே உதவி செய்வீராக. இறக்கமாயிருக்கிருவியாயிரும் ஆசீர்வதியும் கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.